such material circumstances cannot move him. Generally, a materialistic person becomes very happy when there is something for his sense gratification and his body, but when he sees that others have something for their sense gratification and he hasn't, he is sorry and envious. When he is expecting some retaliation from an enemy, he is in a state of fear, and when he cannot successfully execute something, he becomes dejected. A devotee who is always transcendental to all these disturbances is very dear to Krishna.
பொருளுரை பக்தனின் குணங்களில் மேலும் சில இங்கு விவரிக்கப்படுகின்றன. இதற்கு பக்தனால் யாருமே கஷ்டம், ஏக்கம் அல்லது அதிருப்திக்கு உள்ளாவதில்லை. பக்தன் எல்லாரிடமும் அன்புடையவன் என்பதால் பிறரை கவலைக்கு உள்ளாக்கும் விதத்தில் அவன் செயலாற்றுவதில்லை. அதே சமயத்தில் ஒரு பக்தனை கவலைக்கு உள்ளாக்குவதற்கு பிறர் முயன்றால் ஆனால் அவன் பாதிக்கப்படுவதில்லை. பகவானின் கருணையினால் வெளித்தொல்லைகள் எதனாலும் பாதிக்கப்படாதவாறு பக்தன் பயிற்சி பெற்றுள்ளான். உண்மையில் பார்த்தால் பக்தனானவன் எப்போதும் கிருஷ்ணவர்களில் மூழ்கி பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதன் காரணத்தினால் இத்தகைய பௌதிக சூழ்நிலைகள் அவனை அசைக்க முடியாது. வரவாழ்வில் இருப்பவன் பொதுவாக தனது புலன் நுகர்ச்சிக்கும் உடலுக்கும் ஏதேனும் ஒன்று கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் தன்னிடம் இல்லாத ஒன்றை மற்றவர்கள் தங்களது புலன் நுகர்ச்சிக்காக வைத்திருப்பது பார்க்கும்போது வருத்தப்படும் அவன் பொறாமை கொள்கிறான். ஏதேனும் எதிரிடமிருந்து தான் பழிவாங்கப்படப்போவதை எதிர்பார்க்கும் போது அவன் பயந்த நிலையில் இருக்கின்றான். மேலும் எதையேனும் அவனால் வெற்றிகரமாக நடத்த முடியாவிடில் மிகவும் சோர்வடைந்து விடுகிறான். ஆனால் எப்போதும் இத்தகைய தொந்தரவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் பக்தன் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா.
So this is from chapter 12 of Bhagavad Gita, description of Bhakti Yoga.
இது பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகம் என்னும் அத்தியாயத்திலிருந்து சொல்லப்படுகிறது.
The first six chapters of Bhagavad Gita were largely about Karma Yoga.
பகவத்கீதையின் முதல் ஆறு அத்தியாயங்கள் பெருவாரியாக கர்மயோகத்தை பற்றி சொல்லுகின்றன.
And from chapter 7 through 12 we have a discussion of Bhakti Yoga.
மேலும் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரை பக்தி யோகம் பற்றி விளக்கப்படுகிறது.
So this 12th chapter is a conclusion of this particular section.
இந்த 12வது அத்தியாயம் இந்த பகுதியின் முடிவுரையாகும்.
At the end of the Bhagavad Gita, Krishna also recommends Bhakti Yoga as the best process.
பகவத்கீதையின் இறுதியில் முடிவுரையாக கிருஷ்ணன் பக்தி யோகத்தையே சிறந்த வழிமுறையாக பரிந்துரைக்கின்றான்.
So in this chapter, now from now until the end of the chapter, Krishna describes some of the qualities of the devotee or the bhakta.
இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயத்தின் இறுதி வரை பக்தர்களது நற்குணங்களை பற்றி விளக்குகிறார்.
So in this particular verse we have a description of how the devotee does not disturb others.
In the ஸ்லோகத்தில் குறிப்பாக பக்தர்கள் எவ்வாறு அடுத்தவர்களை அசிருப்திப்படுத்துவதில்லை என்று கூறுகிறார்.
And he is not disturbed by others.
மற்றவர்களாலும் அவன் அதிருப்திப்படுவதில்லை.
And he is very calm in spite of happiness or distress.
இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அமைதியாக இருக்கின்றான்.
Or if there is fear and anxiety, he is not disturbed.
பதட்டம் ஏற்பட்டாலும் பயம் ஏற்பட்டாலும் அதனால் அவன் பாதிக்கப்படுவதில்லை.
So, in other words, the devotee is not affected by external circumstances.
வேறு விதத்தில் கூறினால் வெளிப்புறத்தில் இருக்கும் காரணங்களினால் அவன் எந்த விதமான பாதிப்பையும் அடைவதில்லை.
So these are, we could say, qualities which people admire.
இந்த குணாதிசயங்கள் பெருவாரியாக மக்கள் போற்றுகின்றனர்.
Nobody wants to be filled with fear and anxiety.
யாரும் பயத்திலும் பதட்டத்திலும் வாழ விரும்புவதில்லை.
This causes a type of pain.
இது ஒரு விதமான துன்பத்தை உருவாக்குகின்றது, வலியை உருவாக்குகிறது.
However, these particular characteristics we find described here are also in common to another type of person called the Atmarama.
எப்படி இருப்பினாலும் இங்கு விளக்கப்பட்டுள்ள குணாதிசயங்கள் ஆத்மராம எனப்படும் நபர்களுக்கும் பொருந்தும்.
So a person by practicing Jnana Yoga or Astanga Yoga can reach a state where he is satisfied within and therefore not disturbed by external circumstances.
ஞான யோகம் அல்லது அஷ்டாங்க யோகத்தை பழக்கப்படுத்துவதன் மூலமாக ஒருவர் அமைதியான நிலைமையை அடைந்து வெளிப்புற காரணங்களினால் பாதிக்கப்படாமல் வாழ முடியும்.
So in other words, he reaches a state of internal satisfaction.
வேறு விதமாக கூறினால் அவன் உள்புறத்தில் அமைதியை காண்கின்றான்.
So the devotee also has a similar type of nature.
இதே போன்ற தன்மையை பக்தனும் பெறுகின்றான்.
However, there is also some difference.
எப்படி இருப்பினும் சில வேற்றுமைகள் உண்டு.
The satisfaction of the jnani and the yogi is because he is satisfied with atma.
ஞானி அல்லது அஷ்டாங்க யோகி பெரும் அமைதியானது திருப்தியானது அவன் ஆத்மா என்பதை உணர்வதனால் ஏற்படுவதாகும்.
That is, he understands he is not the material body.
அவன் தான் இந்த லௌகிக சரீரம் அல்ல என்பதை புரிந்து கொள்கின்றான்.
The satisfaction of the devotee arises from his recognition of the Supreme Lord.
ஆனால் பக்தனது திருப்தியோ அவன் முழு முதற் கடவுளை உணர்வதன் மூலமாக ஏற்படுவதாகும்.
So there is a difference in the cause of these symptoms which are similar.
ஆகவே இங்கு கூறப்பட்டுள்ள அறிகுறிகளுக்கு அடிப்படையான காரணத்தில் இருவருக்கும் வேற்றுமை உண்டு.
So we cannot identify anyone who is calm in all circumstances as a devotee. He may be a jnani or a yogi.
ஆகவே அமைதியாகவும் புறத்துன்பங்களினால் பாதிக்கப்படமாக படாமல் இருப்பவனை கண்டு நாம் பக்தன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் ஒரு ஞானியாகவோ அல்லது யோகியாகவோ கூட இருக்கலாம்.
Nevertheless, because these are also qualities of the devotee in this particular verse, Krishna says this person is dear to me.
எப்படி இருப்பினும் இத்தகைய குணங்கள் பெற்றுள்ளவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன், வேண்டப்பட்டவன், எனது அன்புக்குரியவன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார்.
Because these are also symptoms of a devotee.
ஏனென்றால் இவை அனைத்தும் பக்தர்களுக்குரிய லட்சணங்களும் ஆகும்.
However, the real quality of the devotee is something different.
எப்படி இருப்பினும் பக்தர்களுக்குரிய உண்மையான லட்சணமானது வேறாகும்.
So, for instance, the next verse says that the person should be detached from everything, but he is madbhakta. He is a devotee.
அடுத்த பதத்தில் பக்தனானவன் மற்றவற்றிலிருந்து துறந்து பற்றில்லாதவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது.
And in the next verse after it says bhaktiman, he is full of devotion.
அதற்கடுத்த பதத்தில் அவன் பக்திமான், பக்தி நிறைந்தவனாக விளக்கப்படுகிறான்.
And then in the next verse it says he's bhaktiman again, he is full of devotion.
அதற்கு அடுத்த பதத்திலும் பக்திமான் என்று விளக்கப்படுகிறான், இத்தகையவன் பக்திமான் என்று விளக்கப்படுகிறான், அதாவது பக்தி நிறைந்தவனாக விளங்குகிறான் என்று கூறப்படுகிறது.
So the real quality of the devotee is he has very great love for the Supreme Lord.
ஆகவே பக்தனது உண்மையான குணாதிசயம் என்னவெனில் அவன் பகவானிடம் பேரன்பு உள்ளவனாக விளங்குகிறான்.
So it is this love for the Lord that gives rise to his satisfaction.
அது பானிடம் கொண்டுள்ள அன்பின் காரணமாக இத்தகைய குணங்கள் வெளிப்படுகின்றன.
And because of that satisfaction, he is not disturbed by these external circumstances.
அந்த திருப்தியின் காரணமாக வெளிப்புறத்தினால் ஏற்படும் துன்பங்களினால் அவன் பாதிக்கப்படுவதில்லை.
So we can get the external symptoms by either process, that is by jnana and yoga or by bhakti.
Ahe bhaktin karanamaho alla jnanam alla yogatin karanamaho kuda nam inda laugiya karanangal badhikapadama valamudiyum.
Aha, but there is also some difference in the final result.
Ahe indha irudhi palanil sila vetrumaigal undu.
The result for the jnani and the yogi is peace.
ஞானியோ அல்லது யோகியோ பெறும் பலன் அமைதி.
The result for the devotee is peace but also bliss.
ஆனால் பக்தனோ அமைதியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் பேர் ஆனந்தத்தையும் அடைகின்றான்.
Of course, sometimes we talk about the bliss of Brahman.
ஆனால் சில சமயத்தில் நாம் பிரம்மன் மூலமாக கிடைக்கும் பேரானந்தத்தை பற்றி கூட பேசுகின்றோம்.
Those that practice jnana and yogi go into a state of blissful samadhi.
ஞானம் அல்லது யோகத்தை பழக்கப்படுத்துபவர்கள் பேரானந்தத்தினுடைய ஒரு சமாதி நிலையை அடைகின்றார்கள்.
But this is the bliss of being very peaceful.
ஆனால் இத்தகைய அமைதி என்பது மிகவும் அமைதியான வகையில் இருப்பதாகும்.
So the bliss of the devotee is very different.
ஆனால் பக்தன் பெறும் பேரானந்தம் வேறுபட்டதாக இருந்தால்
as the words bhakta and bhakti-man indicate the devotee is full of emotion he is full of love
அன்றே பக்திமான் பக்தன் என்ற வார்த்தைகளின் மூலமாக பக்தனானவன் உணர்ச்சிகள் நிறைந்தவனாக இருக்கிறான் என்பது வெளிப்படுகிறது
So it is this loving sentiment that gives rise to the bliss
ஆகவே அவன் கொண்டுள்ள அந்த அன்பின் காரணமாக அந்த பேர் ஆனந்தம் ஊற்றெடுக்கிறது என்பதாகும்
And it's because of that bliss that he is not affected by these external circumstances of this world
இந்த ஆனந்தத்தின் காரணமாக இந்த லௌகீக உலகில் ஏற்படும் மற்ற காரணங்களால் அவன் பாதிக்கப்படுவதில்லை
So whatever the jnani and the yogi can attain the devotee also attains that
ஆகவே ஒரு ஞானியோ அல்லது யோகியோ பெறக்கூடியது அனைத்தையும் பக்தனும் பெறுகின்றான்
So the jnani and the yogi become free from karma
அப்பே ஞானியும் யோகியும் கர்மத்திலிருந்து விடுபடுகிறார்கள்
the effect of karma is we suffer in this world
கர்மாவின் விளை என்னவெனில் நாம் இந்த லௌகிக உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்கின்றோம்
so the jnani and yogi are free of suffering and karma
ஆகவே ஞானியும் யோகியும் கர்மத்தின் விளைவாக ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபட்டவர்களாகிறார்கள்
the devotee is also free of suffering and karma
அதே போன்று பக்தர்கள் கூட கர்மாவினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபட்டவர்களே
however the process to get this freedom from suffering and karma is very difficult for the jnanis and yogis
எப்படி இருப்பினும் இத்தகைய விடுதலையை பெறுவதற்கு ஞானிகளும் யோகிகளும் கையாளும் முறை மிகவும் கடினமானதாகும்
but it is very easy to achieve for the devotee
ஆனால் இந்நிலையை அறிவது பக்தர்களுக்கு மிகவும் சுலபமான வழியாகும்
In fact, it is so easily achieved that it looks impossible.
உண்மையில் இது மிக எளிமையாக அடையப்படுகிறது அடைய முடியாத ஒன்று அடையப்படுவதாக கருதப்படுகிறது
So Bhagavatam describes Ajamil simply chanted the name of Narayan accidentally once and he destroyed all of his karma.
ஸ்ரீமத் பாகவதம் அசாமிலன் என்பவன் பகவானது நாமத்தை ஒரு முறை எத்தேச்சையாக உச்சரிப்பதன் மூலமாக தனது கர்மாக்கள் அனைத்தையும் அழித்து விட்டான் என்று கூறுகிறது
And the Bhagavan describes that if you chant purely the name of the Lord once, then instantaneously you destroy all your prarabdha karmas.
மேலும் பகவானது நாமத்தை தூய்மையாக ஒரு முறை உச்சரித்தால் நமது கர்மாக்கள் அனைத்தையும் அழித்து விடலாம் என்பதையும் ஸ்ரீமத் பாகவதம் வலியுறுத்துகிறது
So to destroy your karmas is very difficult because we have infinite number of karmas.
உண்மையில் சொல்லப்போனால் இந்த கர்ம வினைகளை அழிப்பது என்பது மிகவும் கடினமானது ஏனென்றால் எண்ணற்ற அளவில் நாம் கர்மாக்களை பெற்றுள்ளோம்
If you have a sickness, then you have to put an effort to remove that sickness.
நாம் நோய்வாய்ப்பட்டால் அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும்
If you have five sicknesses simultaneously, then you have to take five different treatments simultaneously to get rid of those sicknesses.
நமக்கு ஐந்து விதமான நோய்களுக்கு உட்பட்டிருந்தால் ஐந்து விதமான வைத்தியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது.
If you had 20 sicknesses simultaneously, then you would have to take 20 treatments.
அதே போன்று 20 விதமான நோய்களுக்கு ஆட்பட்டிருந்தால் 20 வகையான வைத்தியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது.
So if we have unlimited karmas, we have to do unlimited activities to get rid of all those karmas.
ஆகவே நம் எண்ணற்ற அளவில் கர்மக்களை சம்பாதித்திருப்போமென்றால் அதே போன்று எண்ணற்ற செயல்களில் ஈடுபட்டு அவற்றிலிருந்து வெளிப்பட முயற்சிக்க
வேண்டும் ஆகவே
தான் ஞான யோகமும் அஷ்டாங்க யோகமும் மிகவும் கடினமானவையாக
கருதப்படுகின்றன
ஆனால் பக்தி யோகத்தின் மூலமாக இந்த கர்ம வினைகள் அனைத்தும் கணத்தில் மிகவும் எளிமையாக விடுபட முடியும்
So whatever the jnani and yogi achieve by great endeavor over many thousands of years, the devotee achieves in a few seconds.
அதே ஒரு ஞானியோ அல்லது யோகியோ பல்லாயிரம் ஆண்டு கணக்கிலான பெரும் முயற்சிக்கு பிறகு அடையும் பலனை பக்தன் ஒரே கணத்தில் பெறுகின்றான்
So one becomes free from karma, free from suffering.
கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு துன்பங்களிலிருந்து விடுபடுகின்றான்
One becomes free from birth and death.
மேலும் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுகின்றான்
So these are very easily achieved through the process of bhakti.
இவை அனைத்தும் பக்தி யோகத்தின் மூலமாக மிக எளிதாக அடையப்படுகிறது
But the Gyani and the Yogi achieve nothing more than that, freedom from birth and death.
ஆனால் ஞானியோ அல்லது யோகியோ இறப்பு பிறப்பு என்பதற்கு அப்பாற்பட்ட எதையும் பெறுவதில்லை.
So the devotee achieves something much greater than that.
ஆனால் ஒரு பக்தனோ அதற்கும் மேலான இன்பத்தை பெறுகின்றான்.
But in fact, the devotee does not strive to surpass birth and death.
உண்மையில் கூறப்போனால் பிறப்பு இறப்பிடம் சுழற்சியிலிருந்து விடப்ப வேண்டும் என்பதற்கு பக்தன் முயற்சிப்பதில்லை.
Rather, he only strives to realize the Lord and serve the Lord.
மாறாக அவன் பகவானை உணர்ந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றான்.
So the devotee not only gets freedom from karma and birth and death, etc., but he also gets the realization of the Lord.
ஆகவே பக்தனானவன் இந்த கர்ம அணிகளிலிருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுவதோடு மட்டுமல்லாமல் பகவானுக்கு சேவை செய்யும் நிலையையும் அடைகிறான்.
And this gives rise to much greater satisfaction and happiness than simply escaping from the material world.
ஆகவே இத்தகைய ஒரு நிலை லௌகிகத்திலிருந்து தப்பிப்பதை விட மேலான ஒரு இன்பத்தை தருகின்றது.
So therefore the process of bhakti is recommended for everyone.
ஆகவே தான் பக்தி யோகம் என்பது அனைவருக்கும் பரிந்துரைக்கப்படுகின்றது.
It is much easier to get results.
இதன் மூலமாக பலன்களை பெறுவது மிகவும் எளிமையான காரியமாகும்.
And it's easier to perform.
மேலும் இதை நடைமுறை பழக்கப்படுத்துவதும் மிகவும் எளிமையே.
So generally for jnana and yoga you have to renounce everything.
சாதாரணமாக ஞானம் அல்லது யோகத்தை கடைபிடிப்பதற்கு நாம் அனைத்தையும் துரத்த வேண்டியுள்ளது.
You have to strictly control the senses.
நமது புலன்களை அடக்கியாள வேண்டும்.
You have to control the mind.
மனதை கட்டுப்படுத்த வேண்டும்.
You have to stop the mind from thinking.
நினைவுகள் இங்கு நினைவுகள் அலைபாய்வதை மனதில் நிறுத்த வேண்டும்.
So this is very difficult to do.
இது மிகவும் கடினமான காரியமாகும்.
In the process of bhakti, we engage the senses in the mind, we don't stop them.
ஆனால் பக்தி யோகத்திலோ நாம் நமது மனதை ஈடுபடுத்துகின்றோம்.
We engage them in a particular way that destroys all karma.
ஒரு குறிப்பிட்ட வழியில் மனதை ஈடுபடுத்துவதன் மூலமாக அது நமது கர்ம வினைகள் அனைத்தையும் அழித்து விடுகின்றது.
So the Gyanis and Yogis don't like to engage the senses because engaging the senses produces karma.
ஆனால் ஞானிய யோகிகள் தங்களது புலன்களை ஈடுபடுத்த விரும்புவதில்லை. ஏனென்றால் புலன்களை ஈடுபடுத்துவது கர்மத்தை உருவாக்குகிறது.
So by engaging the senses in bhakti, we destroy karma. We don't create karma, we destroy it.
ஆகவே நமது புலன்களை பக்தி யோகத்தில் ஈடுபடுத்துவதன் மூலமாக நமது கர்ம வினைகள் அனைத்தையும் அழித்துவிட முடிகிறது. இதனால் நாம் கர்மத்தை உருவாக்குவதில்லை.
How is that possible?
இது எவ்வாறு செய்ய முடியும்?
We do activities of the senses, but we direct those activities towards Supreme Lord.
நாம் நமது புலன்களை கொண்டு செயல்படுகின்றோம். ஆனால் அந்த செயல்கள் அனைத்தையும் பகவானை நோக்கி ஈடுபடுத்துகின்றோம்.
And we do those activities without a desire for our own enjoyment.
மேலும் அத்தகைய செயல்களை நம்முடைய சுய இன்பத்திற்காக அல்லாமல் செய்கின்றோம்.
We do those activities in trying to please the Lord.
அத்தகைய செயல்களை பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்றோம்.
So that is the definition of bhakti yoga.
இதுவே பக்தி யோகத்தின் விளக்கமாகும்.
So this process of bhakti yoga is very powerful.
ஆகவே இந்த பக்தி யோகம் என்னும் வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்தது.
If we use our senses to try to please Krishna doing bhakti yoga, then we very quickly destroy all the karma.
ஆகவே நமது புலன்களை உபயோகித்து பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுவதற்காக செயல்படுவோமானால் பக்தி யோகத்தின் மூலமாக நாம் விரும்புகிறதாக முன்னேற முடியும்.
So it is a very easy process and a very quick process.
ஆகவே இது மிக எளிமையான முறை, மிக நல்ல முறையும் ஆகும்.
So an example of engaging the senses is we can engage the eye.
உதாரணத்திற்கு நமது புலன்களை ஈடுபடுத்துவதற்கு உதாரணம் நமது கண்களை ஈடுபடுத்தலாம்.
In jnana and yoga you're supposed to not to see anything.
ஞான யோகமோ அல்லது அஷ்டாங்க யோகத்திலோ நாம் நமது புலன்களின் மூலமாக எதையும் பார்ப்பதில்லை.
But in bhakti we're encouraged to see.
ஆனால் பக்தி யோகத்தில் நாம் பார்ப்பதற்கு ஊக்குவிக்கப்படுகிறோம்.
So we see the form of the Lord.
பகவானது ரூபத்தை தரிசிக்கின்றோம்.
So this is not create Maya, it destroys Maya.
இதிலிருந்து நமக்கு மாயாவை உருவாக்குவதில்லை, இது மாயாவை அழிக்கின்றது.
So this is an engagement of the eye.
இது நமது பார்வையை மகானது சேவையில் ஈடுபடுத்தும் முறை.
So we can engage the voice.
அதே போன்று நமது குரலையும் மகானது சேவையில் ஈடுபடுத்தலாம்.
So usually speaking is considered to be Maya.
சாதாரணமாக பேசும் நமது பேச்சு அனைத்தும் மாயையாக கருதப்படுகிறது.
Speaking material words, we end up becoming more materialistic.
லௌகீக வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நாம் லௌகீகத்தில் ஆழ்ந்து விடுகிறோம்.
But in Bhakti Yoga, we use the voice to glorify Krishna.
ஆனால் பக்தி யோகத்தில் நமது குரலுக்கு பகவானது புகழ்பாட உபயோகப்படுத்துகின்றோம்.
We call this kirtan.
இதையே கீர்த்தனம் என்று சொல்கின்றோம்.
So we glorify the Lord using our voice.
நமது குரலை கொண்டு பகவானது புகழ் பாடுகின்றோம்.
And even if we're not capable of using skillful words to glorify the Lord, all we have to do is say the name of the Lord.
நமக்கு புலமை இல்லை என்றாலும், பகவானது புகழ் பாடுவதற்கு புலமை இல்லை என்றாலும், அவரது நாமத்தை உச்சரித்தால் போதும்.
So this is the simplest possible glorification of the Lord.
இது பகவானது புகழை பாடக்கூடிய மிக மிக சுலபமான எளிமையான வழி.
But it's also the most powerful.
ஆனால் அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும்.
We think that many powerful mantras are there, but the most powerful mantra is simply the name of the Lord.
பல சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றி நாம் நினைத்து பார்க்கின்றோம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பகவானது நாமத்திலேயே
உள்ளது. So if we do kirtan of the name of Krishna, this is a very powerful means for us.
ஆகவே பகவானது கிருஷ்ணரது பெயர்களின் மூலம் கீர்த்தனம் செய்தார் என்றால் அது மிகவும் சக்தி வாய்ந்த முறையாகும்.
By chanting the name of Krishna, we engage the voice and simultaneously we destroy our karmas and we produce more bhakti.
ஆகவே பகவானது நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக நமது குரலை அவரது சேவையில் ஈடுபடுத்தி நமது கர்மங்கள் அனைத்தையும் அளிக்கின்றோம், பக்தி சோகத்திலும் ஈடுபடுகின்றோம்.
So in this way we can engage all of our different senses in our body.
இவ்வாறாக நமது சரீரத்தில் உள்ள வெவ்வேறு புலன்களை நாம் பகவானது சேவையில் ஈடுபடுத்த முடியும்.
And we also engage our mind.
அதே போன்று நமது மனதையும் நாம் அவரது சேவையில் ஈடுபடுத்தலாம்.
Instead of stopping all thoughts, we think of Krishna.
நினைவுகளை நிறுத்து முயற்சிப்பதை விட கிருஷ்ணரை பற்றி நினைக்க முயற்சிக்கின்றோம்.
So we can think of the form of Krishna, we can think of the pastimes of Krishna.
கிருஷ்ணரது ரூபத்தை பற்றி நினைக்கலாம், அவரது லீலையை பற்றி நினைக்கலாம்.
We can think of the instructions of Krishna.
கிருஷ்ணரது போதனைகளை பற்றி நினைக்கலாம்.
So these are all very powerful means of engaging the mind.
இவை அனைத்தும் மனதை பகவான் சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வழிமுறைகள்.
We can engage our intelligence.
நமது புத்தியை கூட பகவான் சேவையில் ஈடுபடுத்த முடியும்.
So you should engage your intelligence in material problems.
சாதாரணமாக லௌகிக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நமது புத்தியை உபயோகிக்கின்றோம்.
But we can engage our intelligence in understanding the words of Krishna.
ஆனால் நமது புத்தியை பகவான் கூறியுள்ள வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்தலாம்.
So we can engage our intelligence in finding the meaning of Krishna's words in Bhagavad Gita.
ஆகவே பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியுள்ளவற்றை பற்றி புரிந்து கொள்வதற்காக நமது புத்தியை உபயோகப்படுத்தலாம்.
So these are ways in which we can engage our senses and our mind.
இவ்வாறாக நமது புலன்களையும் மனதையும் நாம் பகவானது சேவையில் ஈடுபடுத்த முடியும்.
So this engagement with devotion produces very quick results.
ஆகவே பக்தியுடன் நாம் இவ்வாறு நம்மிடம் இருப்பது அனைத்தையும் ஈடுபடுத்தினால் அது நல்லது ஒரு பலனை கொடுக்கின்றது, பக்தி யோகமாகிறது.
And not only very quickly do we destroy all the karmas, but we also get a realization of the Supreme Lord and get the highest bliss.
மேலும் இந்த முறையில் நமது கர்மக்கள் அனைத்தும் வெகு விரைவில் அழித்து விடுவது மட்டுமல்லாமல் பகவானை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதன் மூலமாக நமக்கு பேரானந்தத்தையும் கொடுக்கின்றது.
ஹரே கிருஷ்ணா,
ஹரே கிருஷ்ணா.